அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 27 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் சிறை கைதிகளை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்த செய்தி. பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்து.
சம்பந்தப்பட்ட விவசாய பெருமக்களை கலந்து ஆலோசிக்காமலும் மாநில அரசின் ஒப்புதல் இன்றியும் ஹைட்ரோ கார்பன் திட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என மாண்பு பாரதி வரை கேட்டுக்கொண்டுள்ளது
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியம் மைக்கேல் மற்றும் விஷ்ணுபிரியா.
சிறந்த திரைப்படமாக ஆஸ்கர் விருது பெறுவதற்கு தவறுதலாக முதலில் தவறான திரைப்படம் அறிவிக்கப்பட்டதற்கு ஆஸ்கர் விருதின் வாக்குகளை ஆய்வு செய்கின்ற கண்காணிப்பு நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. நிகழ்ச்சி அறிவிப்பாளர்களிடம் தவறான உரை வழங்கப்பட்டு விட்டதாக தெரிவித்திருக்கும் பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் நிறுவனம் இது எவ்வாறு நடந்தது என்று புலனாய்வு நடத்தி வருவதாக கூறியுள்ளது. தாங்கள் தவறுதலாக பெற்றுக்கொண்ட சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை கருணையுடனும் அன்பாகவும் திருப்பி வழங்கிய லாலா லேண்ட் திரைப்பட நடிகர்கள் மற்றும் குழுவினருக்கு மூன்லைட் திரைக்கதைக்கு பொறுப்பான டாரல் ஆல்பின் மைக்ரானே நன்றி தெரிவித்தார்.
ஆஸ்கரில் சிறந்த திரைப்பட விருதை தவறவிட்டாலும் லாலா லேண்ட் திரைப்பட குழுவினருக்கு ஆறுதல் அடையும் வகையில் சில விருதுகள் கிடைத்துள்ளன. லாலா லேண்ட் திரைப்பட நட்சத்திரங்களில் ஒருவரான எம்மா ஸ்டோன் சிறந்த நடிகையாக அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் இத்திரைப்படத்தின் இயக்குநரான டேமியன் ஷசேல் ஆஸ்கர் வரலாற்றில் சிறந்த இயக்குநர் விருதை வென்ற இளம் இயக்குநர் என்ற பெருமையை தனது 32 வயதில் பெற்றுள்ளார். சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதினை மான்செஸ்டர் ஆஃப் த சீ திரைப்படத்தில் நடித்த கேசி அஃப்லெக் வென்றார்.
மொசுல் நகரில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளோடு நடத்திய போரில் டைக்ரிஸ் நாட்டின் மீதான பாலம் ஒன்றின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியுள்ளதாக ஈராக் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. மொசுல் நகரத்தின் மேற்கு பகுதியில் கண்டுள்ள இந்த சமீபத்திய முன்னேற்றத்தால் ஜாவ்சக் பகுதியை சென்றடைந்துள்ளதாக ராணுவம் கூறியிருக்கிறது. டைக்ரிஸ் ஆற்றின் குறுக்கே இருக்கும் பல பாலங்களில் மிகவும் தெற்கில் இருக்கும் பாலத்தின் இரு முனைகளையும் அரசு படைகள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை இது காட்டுகிறது. ஆனால் முந்தைய மோதல்களால் ஆற்றை கடக்கும் பல இடங்களில் மிகவும் சேதமடைந்ததைப் போலவே இந்த பாலமும் சேதமடைந்துள்ளது.
சவுதி அரேபியாவின் அரசு துறை எண்ணெய் நிறுவனமான அரம்கோ மலேசியாவில் சிங்கப்பூர் எல்லையை ஒட்டிய பகுதியில் அமையவிருக்கும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் $7 பில்லியன் முதலீடு செய்யும் என மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் தெரிவித்துள்ளார். அரம்கோ மற்றும் மலேசிய எண்ணெய் நிறுவனமான பெட்ரோநாஸிற்கு இடையே ஏற்படவிருக்கும் ஒப்பந்தம் பற்றி சவுதி அரசர் சல்மானின் விஜயத்தின் போது அறிவிக்கப்பட்டது. இந்த முதலீடு பெட்ரோநாஸின் லாபத்தை அதிகரிக்கும். ஆனால் ஆய்வாளர்கள் சவுதி அரசாங்கம் தனது ஆதிக்கத்தை அந்த பிராந்தியத்தில் நீட்டிக்க அது வழிவகுக்கும் என தெரிவிக்கின்றனர்.
ஒயிட் ஹெல்மெட் என்று அழைக்கப்படும் சிரியாவின் சிவில் பாதுகாப்பு அமைப்பின் பணி குறித்து எடுக்கப்பட்ட திரைப்படம் ஆஸ்கர் விருது பெற்றிருப்பது அதன் தன் ஆர்வலர்களுக்கு உத்வேகமாக இருக்கும் என ஒயிட் ஹெல்மெட் தெரிவித்துள்ளது. அந்த திரைப்படம் சிறந்த ஆவணப்படத்திற்கான விருதை பெற்றது. சிரியா போரில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் பகுதிகளில் சிக்கி தவிக்கும் மக்களை தங்கள் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றும் ஒயிட் ஹெல்மெட் உறுப்பினர்களின் பணியை மையப்படுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது.
பிரிட்டனில் குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட பாலியல் துன்புறுத்தல் குறித்து நீண்ட காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வழக்கில் பொதுமக்களிடம் விசாரணை தொடங்க பட்டுள்ளது. புகார்கள் எழுந்த 3 பிறகு இந்த விசாரணை நடைபெறுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். களுத்துறை பகுதியில் சிறை கைதிகளை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
களுத்துறை பகுதியில் சிறை கைதிகள் ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடு காரணமாக 7 வரை இறந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது 5 சிறை கைதிகளும் 2 சிறைச்சாலை அதிகாரிகளும் இறந்துள்ளனர். காயமடைந்த 4 சிறைச்சாலை அதிகாரிகள் நாகோட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் அறிவித்தனர். இன்று காலை களுத்துறை சிறைச்சாலையிலிருந்து கடுவலை நீதிமன்றம் நோக்கி கைதிகள் கொண்டு செல்லப்பட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள துப்பாக்கி சூடு இடம்பெற்ற பிரதேசத்தில் வசிக்கும் நபர் ஒருவர் இன்று காலை திடீரென பட்டாசு வெடிப்பு போன்ற பாரிய சத்தங்கள் தனது வீட்டுக்கு அருகில் தொடர்ச்சியாக கேட்டதாக தெரிவித்தார். பின்னர் சிறை கைதிகள் கொண்டு செல்லப்பட்ட வாகனம் ஒன்று தாக்கப்பட்டுள்ளதை தான் அறிந்து கொண்டதாக தெரிவித்த அவர், காயமடைந்த நபர்களை வைத்தியசாலை நோக்கி கொண்டு செல்வதற்கு தானும் பிரதேசவாசிகளும் போலீசாருக்கு உதவியதாக தெரிவித்தார். இதுகுறித்து அறிக்கையொன்றை விடுத்துள்ள போலீஸ் ஊடக பிரிவு, சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை வாகனம் களுத்துறை மல்வத்தை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அதனை வழிமறைத்த வேறொரு வாகனம் ஒன்றில் வந்த குழுவொன்றினால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளது. தாக்கப்பட்ட வாகனத்தில் பயணித்த அருண உதேசாந்த் எனும் சந்தேக நபரை குறிவைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்துள்ள போலீஸ் ஊடக பிரிவு, இரு பாதாள உலக குழுக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பலத்த எதிர்ப்பு காரணமாக இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேவேளை போலீசாரின் சீருடைக்கு சமமான உடையணிந்த 20 பேர் வரையிலான குழுவொன்றினால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது.
உதயகுமார் வழங்கிய செய்தி அது. இனி இந்திய கண்ணோட்டம். முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை அரசு அலுவலகங்களிலிருந்து அகற்றக் கோரிய வழக்கில் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
எடப்பாடி பழனிசாமி அரசு நடத்திய நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என அறிவிக்க கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் முதலமைச்சர், சட்டமன்ற செயலர் மற்றும் தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ரமேஷ் மற்றும் நீதிபதி மகாதேவன் ஆகியோரை கொண்டிருந்த அமர்வு முன்பாக இன்று திங்கட்கிழமை இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. திமுகவின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் தாக்கல் செய்திருந்த மனுக்களை ஒன்றிணைத்து நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் சட்டமன்ற நிகழ்வுகளின் அதிகாரப்பூர்வ வீடியோ வெளியிடவும் என்று கோரப்பட்டது. குறிப்பாக திமுக தரப்பு வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் வாதாடிய போது ஏற்கனவே அதிகாரப்பூர்வ வீடியோ பதிவை தங்களுக்கு அளிக்க வேண்டும் என சட்டமன்ற சபாநாயகரிடம் கோரியதாக குறிப்பிட்டார். மேலும் உண்மையை மறைக்கவே வீடியோ பதிவு மறைக்கப்படுவதாகவும் கூறிய சண்முக சுந்தரம், இந்த விவகாரத்தில் அவசரமாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்பதை அவர்கள் விளக்க வேண்டும் என்றும் கோரினார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரமேஷ் தலைமையிலான அந்த அமர்வு சட்டமன்ற வீடியோ பதிவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறியுள்ளது. அத்தோடு தமிழக முதலமைச்சர், சட்டமன்ற செயலர் மற்றும் தலைமைச் செயலர் ஆகியோரிடம் விளக்கம் கோரி நோட்டீஸ் வழங்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பின்னர் இந்த வழக்கின் விசாரணை வரும் மார்ச் 10 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுகவின் சட்டத்துறை செயலாளரான கிரிராஜன்,
மனுதாரர் தளபதி அவர்கள் சார்பாக சட்டசபையில் நடைபெற்ற சம்பவங்கள், அவையின் மாண்பிற்கு கண்ணிய குறைவை ஏற்படுத்தின வகையிலே நடந்த நிகழ்வுகள், எம்எல்ஏ ஆடு மாடுகளை போட அடைத்து வைத்து அவர்களை ஒரு பாதுகாப்போடு அழைத்து வந்து வாக்களிக்க செய்த விதம் அத்தனையும் தெளிவாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் எடுத்து வைத்தார்கள். இந்த மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற கவர்னருடைய செயலாளர், அதே போல சட்டசபை செயலாளர், செக்ரட்டரி டு கவர்மெண்ட், இன்றைக்கு பினாமி முதல்வராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோருக்கு இந்த மனுவின் குறித்து உரிய பதில் அளிப்பதற்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள்
என்றார் திமுகவின் சட்டத்துறை செயலாளரான கிரிராஜன். இதற்கிடையே இந்த வழக்கு நடைபெற்ற அதே அமர்வு முன்பாக நடைபெற்ற முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை அரசு அலுவலகங்களிலிருந்து அகற்ற கோரும் வழக்கின் விசாரணையில் தமிழக அரசுக்கு இன்று நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. திமுக சட்டமன்ற உறுப்பினரான ஜே அன்பழகன் உள்ளிட்டோர் தாக்கல் செய்துள்ள மனுக்களை ஒன்றிணைத்து நடைபெற்று வரும் இந்த வழக்கின் விசாரணை வரும் மார்ச் 20 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. கார்கில் போரில் இறந்த கேப்டன் மன்தீப் சிங்கின் மகளான குர்மேகர் கவுர் சமூக வலைதளத்தில் தன் தந்தை மரணமடைந்ததற்கு காரணம் பாகிஸ்தானியர் அல்ல என்றும் போர்தான் காரணம் என்று தெரிவித்த கருத்துக்கள் அவருக்கு பல எதிர்வினைகளையும் அச்சுறுத்தல்களையும் உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் இது குறித்தும் அண்மை காலமாக தேசியவாத கருத்துக்கள் நாட்டில் கட்டாயப்படுத்தப்படுகிறதா என்றும் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியான கர்னல் ஹரிஹரனிடம் கேட்டேன்.
பெரும்பான்மையான மக்கள் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதம் இந்தியாவின் வளர்ச்சியை அச்சுறுத்துகிறது அப்படிங்கிறது ஒரு தீவிரமான நம்பிக்கை. வார சப்போர்ட் பண்றவங்களும் சரி, சப்போர்ட் பண்ணாதவங்களும் சரி, அது வந்து முழுமையாக இந்த வார்ங்கிறது வந்து இந்தியா போய் பாகிஸ்தான்ல போய் போர் தொடுப்பது அல்ல. இது வந்து இந்தியாவுடைய டிஃபென்ஸ் டாக்டர்ன்னு பாத்தீங்கன்னா மெயின்லி இந்தியாவின் பாதுகாப்பு தான் ரோலே. இதை வந்து ஏபிவிபி பாக்குறது வந்து தீவிர தேசியவாதம், அதுவும் என்ன கேட்டா வந்து ரொம்ப மிகையானது. அதே மாதிரி வந்து காந்திவாதத்துல போரே கூடாது அப்படின்னு காந்தியே சொல்லல. எப்போது சத்தியத்தை காக்க வேணுமோ அப்பப்ப வந்து ஆயுதத்தை எடுக்க வேணும்னு தான் சொன்னார் காந்தி. ஏன்னா அவரே உலகப்போர் 2nd உலகப்போர்லயே பாசிசத்தையும் இதையும் நாசிசத்தையும் எதிர்த்து போர் தொடுப்பது நியாயமானது அப்படின்னு சொன்னார். அதனால இந்த வாதத்தை ஏற்க மாட்டேன். இது வந்து தனிப்பட்ட உரிமை இருக்கிறது அவரவர்களுக்கு. ஆனால் யாரையும் இந்த மாதிரி வந்து காலை உடைப்பேன் கையை உடைப்பேன் அச்சுறுத்தல் செய்தால் அது வந்து குற்றமாக பாவிக்கணும், பாவித்து நடைமுறைப்படுத்தணும்.
அதே சமயத்துல நீங்க சொல்லிருக்கீங்க இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு வந்து பாகிஸ்தான் தடையாக இருக்கு அப்படின்னு மக்கள் பாக்குறாங்க அப்படின்ட்டு. இந்த எண்ணம் எப்படி விதைக்கப்பட்டதா? இந்த எண்ணம்
விதைக்கப்படவே இல்ல, பாகிஸ்தான் விதைத்திருக்கிறது. யார் போர் தொடுத்தது இத்தனை இந்தியாவை எதிர்த்து? சைனா ஒரு முறை, மற்றதெல்லாம் பாகிஸ்தான் தான் தொடுத்திருக்குது இந்தியாவை எதிர்த்து. இந்தியாவில் வந்து தீவிரவாதத்தை எவ்வளவு முறை தாக்குதல் நடத்திருக்கிறது, எல்லாவற்றிலும் பாகிஸ்தானுடைய பின்னணி இருக்கிறது.
ஆனா அதே சமயம் வந்து இந்த தீவிரவாதம் இது போன்ற பிரச்சனைகள்லாம் எப்போதும் போல் இப்போதும் இருந்தாலும் உண்மைய ஆண்டுகளில் வந்து இந்த தீவிர தேசியவாதம் என்ற பின்னணியில் வந்து பல அச்சுறுத்தல்கள் வருவதற்கு காரணம் என்ன? இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல வந்து தன்னுடைய சொந்த கருத்தை எழுதுறவங்க மேல கூட இவ்வளவு அச்சுறுத்தல் வர்றதுக்கு காரணம்
இல்லைங்க. இதேதான் முன்னால கம்யூனிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, லெப்டிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெங்கால்ல போய் கேளுங்க, அங்க வந்து 30 வருஷம் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்தது. அங்க என்ன பண்ணாங்க? படுகொலைகள் நடந்தன, மாற்று கருத்து சொல்லுவவர்கள் தாக்கப்பட்டார்கள். அதே தான் நடக்குது. அதனால்தான் சொல்வது இது தீவிரமான இடதுசாரி கருத்துக்களும் தீவிரமான வலதுசாரி கருத்துக்களும் நாட்டில் எப்போதும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும், சச்சரவு ஏற்படுத்தும். அதை தவிர்க்கணுங்கிற, ஏனெனில் ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் தன் கருத்துக்களை எடுத்து வைக்க முழு உரிமை இருக்கிறது. அதை வந்து நாம் வந்து எல்லாரும் அந்த மெச்சூரிட்டி வரணும்.
ஹரிஹரன் அளித்த பேட்டியது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்த தமிழக முதல்வர் சமர்ப்பித்துள்ளார். இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் மரியம் மைக்கேல்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இன்று திங்கட்கிழமை தான் சந்தித்தபோது நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை சமர்ப்பித்ததாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடியை இன்று மாலையில் சந்தித்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர், ஜல்லிக்கட்டு சிறப்பான முறையில் நடைபெற உதவி புரிந்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டேன். வர்தா புயல் நிவாரணத் தொகையை விரைவாக அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொண்டுள்ளேன் என்று தெரிவித்தார்.
அங்கே இருக்கின்ற வறட்சியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதாக அறிவோடு கேட்டுக்கொள்கிறேன்
என்றார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும், மீனவர்களின் சிறப்பு திட்டத்திற்காக 1,650 கோடி நிதி ஒதுக்க வேண்டும் மற்றும் வறட்சி நிவாரண நிதி உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிரதமரிடம் தான் வலியுறுத்தியதாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற நிதி ஒதுக்க வேண்டும், தேனியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பிரதமரிடம் வைத்துள்ளேன் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
காவிரி டெல்டா பகுதியில் நிலத்திலிருந்து மீத்தேன் எடுக்கும் திட்டத்தால் விவசாயிகள் நலன் எவ்விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் அத்திட்டத்தினை கைவிடுமாறு மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே மத்திய அரசை வலியுறுத்தி வந்தார்கள். தற்போது நெடுவாசலில் சம்பந்தப்பட்ட விவசாய பெருமக்களை கலந்து ஆலோசிக்காமலும் மாநில அரசின் ஒப்புதல் இன்றியும் ஹைட்ரோ கார்பன் திட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என மாண்பு பாரதமுறை கேட்டுக்கொண்டுள்ளது
என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும் என்று பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளேன், அதேபோல் கச்சத்தீவு மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். முன்னதாக நேற்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்திப்பதற்காக சென்னையிலிருந்து டெல்லி சென்றார். தமிழக முதல்வர் பொறுப்பை ஏற்ற பிறகு தற்போதுதான் முதல் முறையாக டெல்லி சென்று பிரதமரை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
மரியம் மைக்கேல் வழங்கிய செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.